வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 107:6.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ரோமர் 14:5 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். முதல் 4 வசனங்களிலே விசுவாசத்திலே பலமுள்ளவர்களை நாம் சேர்த்துக் கொண்டு அவருடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காமல் மற்றவருடைய வேலைக்காரர்களை குற்றமாய் தீர்க்காமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலனாய பவுல் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய 3 அடிப்படை சத்தியங்களை குறித்து கூறுகிறார் என்று கூறினேன். திட நம்பிக்கை, நல்லது கெட்டதை அறியும் உணர்வு, 3வதாக மற்றவர்கள் மேலே அக்கறை உள்ளவர்களாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காரியங்களை செய்தல், 4வதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு உறுதியான நம்பிக்கையை குறித்து நாம் பார்ப்போம். கவனிங்கள், ரோமர் 14:5. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நீங்கள் உறுதியான நிச்சயமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். இதற்கு முந்தைய பகுதியிலே அப்போஸ்தலனாய பவுல் மாம்சம் புசிக்கிறதை உதாரணமாக சொன்னார். இப்பொழுது எந்த நாள் விசேஷித்தது என்பதை குறித்த உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறார். சிலர் கர்த்தருடைய நாள் வித்தியாசமானது என்று சொல்கிறார்கள். சிலர் ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய நாளாக அனுசரிக்கிறார்கள். இன்னும் சிலர் சனிக்கிழமையை ஆசரிக்கிறார்கள். அருமையானவர்களே, வித்தியாசமாக இருக்க வேண்டியது நாள் அல்ல, அந்த விசுவாசிதான். எது குறிப்பிட்ட நாள் என்பது முக்கியமானது அல்ல. கொலோசேர் 2:16 பவுல் சொல்லும்பொழுது, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்கிறார். இந்த நாளை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை குறித்து நீங்கள் தேவனுக்குத்தான் கணக்கு கொடுக்க வேண்டும். சிலர் ஓய்வு நாளில் பிரயாணம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று ஆசரிக்கிறவர்கள் ஊழியத்திற்காக பிரயாணம் செய்வது கூட சனிக்கிழமையே பயணப்பட வேண்டும் என்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் செய்யும் காரியத்தை குறித்து நீங்கள் மனதிலே முழு நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சிலர் ஓய்வு நாளிலேதான் விளையாட்டு ஸ்தலங்களுக்கு செல்வார்கள். ஆனால் நான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்கிறதில்லை. ஏனென்றால் அது என்னுடைய நேரத்தை நான் வீணாக்குவதாகும். ஆனால் கடந்து செல்கிறவர்களே, நாம் குறை கூற வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க நான் மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் அதை செய்கிறேன். உலகத்திலே இந்த நாட்களிலே வேறெந்த காரியத்தையும் செய்கிறதை விட வேத வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதே என்னுடைய முழு விருப்பமாயிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைகளிலேயும் பல பணிகள் முடங்கி கிடப்பதற்கு காரணம் மக்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் இல்லை. யாரிடத்திலாவது நீங்கள் ஞாயிறு பள்ளி எடுக்க வாருங்கள் என்று அழைத்தால், என்னையா உங்களுக்கு வேறு ஆள் கிடைக்கவில்லையா, சரி அப்படியென்றால் நான் எடுக்கிறேன் என்பார்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியதில்லை. உற்சாகமற்ற நீங்கள் அங்கே செல்வதை விட அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாரத்திலே ஆசிரியர் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. வேத பண்டிதர் ஒருவர் சொல்லும்பொழுது, சிலர் திருச்சபை பணிகளிலே ஈடுபடுகிறதுனாலே பாவம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். சரி, இங்கே நாம் கற்றுக்கொண்ட முதல் கொள்கை என்ன? அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். இப்பொழுது இந்த கொள்கையை கேள்விக்குறியான காரியங்கள் தொடர்பாக நாம் வைத்து பார்ப்போம். பல இளைஞர்கள் நான் இதை செய்வது சரியா அதை செய்வது சரியா என்று கேட்பார்கள். உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து முழு நிச்சயமுள்ளவர்களாய் இருந்தால், அதிலே தவறில்லை என்ற உறுதி உங்கள் மனதிலே இருந்தால், தைரியமாக நீங்கள் செய்யலாம். உங்கள் மனதிலே ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு மற்றொருடத்திலே போய் இது சரியா தவறா என்று கேட்பீர்கள் என்றால், அவர்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மனதிலே பின்னர் குழப்பம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் செயல்படும் பொழுதும் கேள்விக்குறியோடு செயல்படுவீர்கள் என்றால் அது உங்கள் பார்வைக்கு தவறானதாயிருக்கும். மற்றவர்கள் பார்வைக்கு அது தவறாக தெரியாவிட்டாலும் உங்கள் உள்ளத்திலே அதை குறித்த முழு நிச்சயம் இல்லாதபடினாலே அது உங்களுக்கு குற்றமாகவே தெரியும். சீமோன் பேதுரு இயேசு கைது செய்யப்பட்டு காய்பாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது கூட்டத்தோடு கூட்டமாக சென்றிருக்க கூடாது. யோவான் அங்கே கடந்து சென்றார். யோவானுடைய வீடு எருசலேமிலே இருந்தது. யோவான் அங்கே கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. யோவான் அங்கே செல்வதிலே எந்த குற்றமும் இல்லை. ஆனால் சீமோன் பேதுரு பலவீனமான சகோதரன் அங்கே சென்றிருக்க கூடாது. இந்த நாட்களிலேயும் பலவீனமான சகோதரர்கள் தனிப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது ஒருவேளை உங்களுக்கு வினோதமாக தெரியலாம். ஆனால் இதை இதை செய்ய வேண்டும், இதை இதை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறவர்கள் பலவீனமானவர்கள். எந்த காரியம் கேளிக்கை ஒரு விசுவாசிக்கு கேள்விக்குறியானதாக இருக்கிறதோ அது அவனுக்கு தவறானதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கேளிக்கைகளிலே பங்கு கொண்டும் கர்த்தரோடு கூட நெருங்கிய ஒரு உறவு அவரால் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அது அவருக்கு தவறாக தெரியாது. ஒரு கிறிஸ்துவை அறிந்த சகோதரி தன்னுடைய போதகரிடத்திலே போய், ஐயா நான் நடனம் ஆடலாமா என்று கேட்டாளாம். அதற்கு அவர், நீ எங்கெல்லாம் செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உன்னோடு அழைத்து செல்லலாமோ அங்கெல்லாம் நீ செல்லலாம் என்றாராம். அது அவளுக்கு கோபமூட்டியது. அவரை நான் நடனத்திற்கும் அழைத்து செல்வேன் என்று கூறினாள். அப்படியென்றால் நீ போ என்றார் போதகர். ஆனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, நடனம் என்று சொன்னால் நம்முடைய இடங்களிலே கலை நிகழ்ச்சிகளிலே அதாவது ஆலய விழாக்களிலே நடைபெறுகிற நடனம் போல அல்ல. முன்பின் தெரியாத ஆண்களும் பெண்களும் கூட சேர்ந்து தனியாக அறைகளிலே ஆடும் நடனம். அப்படி அவள் ஆட துவங்கிய பொழுது முன்பின் அறியாத ஒருவன் அவள் அருகே வந்து அவளோடு நடனமாட ஆரம்பித்தான். அவள் தன் மனதிலே இயேசு கிறிஸ்துவை தன்னோடு வைத்துக் கொள்வதை குறித்து உறுதியானவளாக இருந்தாள். எனவே அவனை பார்த்து, நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டாள். அதற்கு அவன் இல்லை என்றான். அவளோடு கூட பேச்சை தொடர வேண்டும் என்பதற்காக நீ ஒரு கிறிஸ்தவளா என்று கேட்டான். அதற்கு அவள் ஆம் என்றாள். உடனடியாக அவிசுவாசியான அந்த இளைஞன் அவளை பார்த்து, அப்படியென்றால் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டான். அன்று இரவு அவள் வீட்டிற்கு சென்ற பிறகு தன்னோடு இயேசு கிறிஸ்துவை அழைத்துச் செல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்தவளாக, இனி நான் அங்கே செல்லப் போவதில்லை என்ற ஒரு தெளிவான தீர்மானத்திற்குள்ளே கடந்து வந்தாள். ரோமர் 14:6 நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஞாயிற்றுக்கிழமைகளிலே விளையாடச் செல்வதை குறித்து சற்றே சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவை உங்களோடு அழைத்துச் செல்ல முடியும் என்றால், விளையாட்டின் இறுதியிலே அங்கே ஒரு ஆராதனை நீங்கள் நடத்த முடியும் என்றால் அது மிக சரியானது. ஆனால் உங்களோடு விளையாடுகிற மற்றவர்கள் அதே எண்ணத்தோடு ஆராதனையிலே கலந்து கொள்வார்களா? விளையாட்டை ஏன் இப்படி கெடுக்கிறான் என்று சொல்வார்கள் என்றால் நீங்கள் செய்வது சரியானதல்ல. முக்கியமான காரியம் என்னவென்றால், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல மாம்சத்தை புசிக்கிறவன் தன் இருதயத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். மாம்சம் புசியாதவனும் தன் இருதயத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். மேஜையிலே என்ன இருக்கிறது என்பது முக்கியமானதல்ல, இருதயத்திலே இருப்பதையே தேவன் பார்க்கிறார். இருதயத்திலே இருக்கும் எண்ணங்களும் நோக்கங்களுமே ஒரு கிறிஸ்தவனுடைய நடக்கையை வழிநடத்துகிறதாய் இருக்கிறதே. இப்பொழுது ரோமர் 14:7-9 வாசிக்கிறேன். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, தனக்கென்று மரிக்கிறதுமில்லை என்று சொல்லும்பொழுது, பொதுவாக நம்முடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதற்காக சொல்லுவார்கள். ஆனால் இந்த வேத பகுதியிலே அந்த கருத்தோடு சொல்லப்படவில்லை. கிறிஸ்தவ விசுவாசிகளாய் நாம் கிறிஸ்து அற்றவர்களாக வாழ முடியாது என்ற சத்தியமே இங்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் வாழ்ந்தாலும் அவருக்கென்று வாழ வேண்டும், மரித்தாலும் அவருக்கென்று மரிக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ நடக்கையானது நம்முடைய மேஜையிலே வைக்கப்படும் உணவு சார்ந்ததல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெறித்து வைக்கப்பட்டதாய் இருக்கிறது. அதுவே மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவரிடத்திலே கணக்கு கொடுக்கப் போகிறோம். 2 கொரிந்தியர் 5:10 சற்றே கவனியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அந்த நேரத்திலே நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீர்கள் என்பது கேள்வி அல்ல. நீங்கள் சாப்பிட உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதுதான் கேள்வி. உங்களுக்கு இறைச்சி உணவு இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனற்றவர்களாக வாழ்ந்திருக்கலாம். அல்லது மரக்கறியே உங்களுக்கு உணவாக இருந்திருக்கலாம், இருந்தாலும் நீங்களும் தேவனற்றவர்களாக இருந்திருக்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்லப்படுவதற்கு காரணம், அவர் மரித்தோர் மேலும் உயிருள்ளோர் மேலும் அதிகாரமுள்ளவராயிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ரோமர் 14:10-12 பாருங்கள். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்புமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்தனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். பிரியமானவர்களே, உங்களுடைய அருமையான சகோதரனை அல்லது சகோதரியை குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்கிறது என்ன? ஞாபகம் இருக்கிறதா, இயேசு ஒரு நாள் எருசலேமிலே இருந்தபொழுது பரிசேயர்கள் சிலர் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து கல்லறிய வேண்டும் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார். அங்கே ஒருவர் கூட அவள் மேலே கல்லறியவில்லை என்று வாசிக்கிறோம். நானும் நீங்களும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். உண்மையாகவே இதை நினைத்து பார்க்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு நடுக்கம் வருகிறது. சில காரியங்களை குறித்து நான் அவரிடத்திலே என்ன சொல்லப் போகிறேன் என்று வியக்கிறேன். எனவே இந்த உலகத்திலே உங்கள் மேலே நான் நியாயாதிபதியாக இருந்து நீங்கள் குற்றவாளிகள் என்று நான் சொல்ல முடியாது. நான் என்னை குறித்து தேவனிடத்திலே என்ன சொல்லப் போகிறேன் என்பதுதான் என் உள்ளத்திலே அதிகமாய் இருக்கிறது. ரோமர் 14:13 இப்படி இருக்க, நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இங்கே பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், பலவீனமான சகோதரர்களுக்கு தக்கதாக நம்முடைய நடக்கை இருக்க வேண்டும் என்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பிரயாணப்படக்கூடாது என்று சொல்கிற ஒரு சகோதரனோடு கூட சனிக்கிழமைகளிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தால், நானும் அவரோடு கூட சனிக்கிழமை இரவிலே எங்கேயாவது தங்கி பின்னாலே செல்ல வேண்டும். இவ்வாறு சொல்வதனாலே அவர் சொல்வதுதான் சரி என்று நான் சொல்லவில்லை. பலவீனமான சகோதரனோடு கூட ஒத்துப்போகும்படியாக நான் அவ்வாறு செய்ய வேண்டும். ரோமர் 14:14-15 ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. கவனிச்சீர்களா? பலவீனமான சகோதரனுக்காக கிறிஸ்துவே மறிக்க ஆயத்தமாயிருந்தபொழுது நாமும் பலவீனமான சகோதரனுக்காக சில உணவுகளை சாப்பிடாமல் இருக்கவோ அல்லது பலவீனமான சகோதரனுடைய இருதயம் புண்படும்படியான காரியத்தை செய்யாமல் இருக்கவோ தீர்மானிக்க வேண்டும். ரோமர் 14:16 உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவே நமக்கு அனுமதி பத்திரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு விசுவாசி தன்னுடைய சுயாதீனத்தை நன்மையாகவே பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அது தூஷிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய நடக்கை எப்படி ஒரு பலவீனமான விசுவாசியை பாதிக்கும் என்பதை அறிந்து நடக்க வேண்டும். ரோமர் 14:17 பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த நிருபத்திலே இந்த ஒரு இடத்திலே தான் பார்க்கிறோம். இங்கேயும் அது மத்திய எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு சொல்கிற பரலோக ராஜ்யத்திற்கு இணையானதல்ல. அந்த ராஜ்யம் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் பூமியிலே தேவனுடைய ஆளுகையை குறித்தும் சொல்கிறது. இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருப்பது தேவனுடைய சிருஷ்டிப்பின் எல்லாவற்றிற்கும் மேலேயும் அவருக்கு இருக்கிற ஆளுகையை குறிக்கிறது. அது திருச்சபையையும் உள்ளடக்கியதாய் இருக்கிறது. யோவான் 3:3 இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இதுதான் தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரும் ஆளுகை செய்யும் பரலோக வட்டமாயிருக்கிறது. தேவன் எல்லா இடங்களிலேயும் ஆளுகை செய்கிறார். இருந்தாலும் ஆவிக்குரிய வல்லமையினாலும் சட்டங்களினாலும் மட்டுமே அவர் ஆளுகை செய்யும் இடமும் இருக்கிறது. அதுதான் ஒரு விசுவாசியினுடைய உள்ளான வாழ்க்கை. மனிதன் மறுபடியும் பிறக்காமல் இந்த ராஜ்யத்தை காணவும் முடியாது, அதற்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் புசிப்பிற்கும் குடிப்பிற்கும் வெள்ளிக்கிழமைகளிலே மாம்ச உணவு அருந்தாமல் இருப்பதற்கும் சம்பந்தமில்லை. இங்கே நீதியும் என்று சொல்லும்பொழுது ரோமர் 1:3 நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த நீதியை குறிக்கிறது. அது தேவனோடு சரியான உறவு கொள்வதை குறிக்கிறது. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை அது சொல்கிறது. பரிசுத்த ஆவி என்று சொல்லும்பொழுது அது நீதியோடு தொடர்புடையதாய் இருக்கிறது. நாம் நிற்கும் நிலையை குறித்து அது சொல்லவில்லை, நம்முடைய நடக்கையை குறித்து அது சொல்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரிலே நடக்க வேண்டும். இது நடைமுறை வாழ்க்கை தொடர்பானதாக இருக்கிறது. வாய்மொழியானது அல்ல, இது ஒழுக்க நெறியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியிலே இருக்கும் நீதியை குறித்து சொல்கிறது. கிறிஸ்துவிலே உள்ள நீதியை குறித்து இங்கே சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சந்தோஷம் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் முதல் கனி என்று சொல்லலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இந்த சந்தோஷம் காணப்படுகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இவ்வாறு சொல்வதனாலே எப்பொழுதும் நாம் பல்லை காட்டிக்கொண்டு அலைவது என்பதல்ல, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே எப்பொழுதும் பொங்கி வழியும் மகிழ்ச்சியினாலே நீங்கள் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். எனவேதான் அப்போஸ்தலன் பவுலும் பிலிப்பியருக்கு சொல்லும்பொழுது, சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மீதான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கிறதா? இல்லை என்றால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருப்பது என்ன என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். சக விசுவாசிகள் யாருக்காவது இடையூறாக நீங்கள் பேசிய அல்லது நீங்கள் செய்த ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதா? அல்லது ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் மனம் விருப்பம் போல வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த சந்தோஷத்தை இழந்து நிற்கிறீர்களா? விசுவாசத்திலே பலவீனமுள்ளவர்களை கருத்திலே கொண்டு நாம் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதே நேரத்திலே தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அனுதினமும் வாழ வேண்டும். உலகத்திலே நாம் உட்கொள்கிற உணவுப் பொருட்களோ நாம் பயன்படுத்துகிற பொருட்களோ முக்கியமானதல்ல, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுதான் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் அதுவே சிறந்தது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒருவேளை அந்த சந்தோஷம் உங்களுக்கும் தேவையென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், உங்கள் பாவங்களுக்கான தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளையாக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை படைத்து காத்து எங்களை பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சக விசுவாசிகளோடு நாங்கள் எப்படி உறவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரையா, உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுள்ளவர்களையும் புரிந்து கொண்டு அவருடைய மனம் நோகாதபடி அவர்களை உமக்குள்ளே திடப்படுத்த தேவையான ஞானத்தையும் மனத்தாழ்மையையும் விட்டுக் கொடுக்கும் பண்பையும் நீடிய பொறுமையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக அனுதினமும் எங்கள் நடக்கை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பாராக. இன்றைக்கும் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீரே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தருளும். அவர்கள் பூரணமாய் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி சக விசுவாசிகளை குறித்து கருத்துள்ளவர்களாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடக்கையை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்கவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு விசுவாசியாக வாழவும் நீரே அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16.